فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ ۖ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ ۖ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَىٰ حِينٍ. فتلقى آدم من ربه كلمات فتاب عليه، إنه هو التواب الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. كنيتركري الله من أديار عليه. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவனுடைய குர்ஆனுடைய தெளிவான விளக்கத்தையும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் விளக்கத்தையும் எனக்கும் உங்களுக்கும் வேண்டியவனாக, அல்லாஹுடைய வேதத்தை, அல்லாஹுடைய பண்புகளை அவன் விரும்புகின்ற, அவனுடைய தூதர் போதிக்கின்ற முறையில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நன்மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக. இது ஸஹீஹுல் புகாரியிலிருந்து 33வது பாடம், நம்முடைய 44வது அமர்வு. பாப் கலாமுர் ரப்பி மஅ ஜிப்ரீல் வ நிதாஇல்லாஹில் மலாயிகா. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொடர்ந்து என்ன பாடத்தை படித்து வருகிறோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடியவன், அவனுக்கு பேச்சு கலாம் கவுல் அம்ர் என்ற சிஃபத் இருக்கிறது. இது பற்றி அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதுபோன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் அல்லாஹ்விற்கு இந்த பண்பை உறுதிப்படுத்துகிறது. அப்ப அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய கவுல் என்று வரும்போது அந்த பேச்சை வெளிப்படையாக பேச்சு என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் பேசுகிறான், மூசா நபியிடத்திலே பேசினான். அதுபோன்று அடுத்து இன்று பாடத்தில் வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் பேசுகிறான், வானவர்களிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நாளை மறுமையிலே தன்னுடைய அடியார்களிடத்திலே அல்லாஹ் பேசுவான். இப்படி அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் கட்டளையிடுவான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான் என்று வரக்கூடிய அனைத்தையும் அதனுடைய அதே பொருளில்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய பொருளை நாம் மாற்றிவிடக்கூடாது. எப்படி தவறாக மாற்றுகிறார்கள் என்பதை நாம் விவரிக்கும் போது ஒரு சில விஷயங்களை சுட்டிக்காட்டினோம். நம்முடைய இந்த பொதுவான சபைக்கு தேவையான அளவுக்கு இந்த அல்லாஹ்வுடைய பேசுதல் என்ற அந்த சிஃபத்தை மறுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒருவரிடத்தில் பேசுகிறான் என்றால் தான் எதை அந்த மனிதருக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அதை அந்த மனிதருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதிக்க வைக்கிறான். அவ்வளவுதான், புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசினான் என்றால் பேசினான் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹ் என்ன விரும்பினான் என்பதை மூசா நபியினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதிக்க வைத்தான். இப்படி ஒரு தவறான அர்த்தத்தை அவர்கள் போதிக்கின்றார்கள். அஹ்லு ஸுன்னா வல் ஜமாஅ அதாவது குர்ஆன் ஹதீஸை நம்பிக்கை கொண்ட சஹாபாக்கள், அவர்களுடைய வழியிலே வந்த தாபிஈன்கள், அவர்களுடைய வழியிலே வந்த அடுத்து வந்த இமாம்கள், சங்கிக்குரிய அந்த கண்ணியவான்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளின் விஷயத்திலே எப்படி அல் குர்ஆன் சொன்னதோ அதை அதனுடைய வெளிரங்கத்திலேயே நம்பிக்கை கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தன்மைகளை அல்லாஹ்வுக்கு சேர்ப்பதிலே எந்த விதமான குறையையும் அவர்கள் உணரவில்லை. ஏன்? அது ஒரு குறையுள்ள வார்த்தையாக இருக்குமே ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வார்த்தைகளை தன்னோடு சேர்த்து கூறியிருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் ஒரு சிஃபத்தை தன்னோடு சேர்த்து கூறியிருக்கும் போது அந்த சிஃபத்தை நாம் அவனோடு சேர்ப்பதிலே எந்த விதமான குறையும் அறவே இல்லை. அப்ப இரண்டாவது விஷயம் சொன்னோம். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் என்றால் அவனுடைய பேச்சில் சப்தம் இருக்கிறது, அவனுடைய பேச்சுக்கு என்று எழுத்துகள் இருக்கின்றன, வார்த்தைகள் இருக்கின்றன. வார்த்தைகள் இல்லாத, சப்தங்கள் இல்லாத பேச்சுகள் இல்லை அல்லாஹுடைய பேச்சு. அப்ப வித்தியாசம் என்ன? மனிதர்களுடைய பேச்சுக்கும் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கும் இடையில் வித்தியாசம் என்ன? மனிதர்களுடைய பேச்சிலும் வார்த்தைகள் இருக்கின்றன, எழுத்துகள் இருக்கின்றன, சப்தங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய பேச்சிலும் எழுத்துகள் இருக்கின்றன, வார்த்தைகள் இருக்கின்றன, சப்தம் இருக்கிறது. அப்ப இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? எப்படி அல்லாஹ்வுடைய மற்ற சிஃபத்துகளில் நாம் வித்தியாசத்தை கூறுகிறோமோ அதே வித்தியாசம் இங்கும் இருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அடியார்களும் பார்க்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அடியார்களும் கேட்கிறார்கள். எப்படி அடியார்கள் கேட்பதை அல்லாஹ் கேட்பதை போன்று ஆக்க முடியாதோ, அல்லாஹ் கேட்பதை அடியார்கள் கேட்பதை போன்று ஆக்க முடியாதோ, இரண்டையும் ஒப்பிட முடியாதோ, அதுபோன்றுதான் அல்லாஹுடைய பேச்சை அடியார்களுடைய பேச்சோடு ஒப்பிட முடியாது. அல்லாஹுடைய பேச்சு மிக மிக உயர்ந்தது. அது படைப்பாளனிடமிருந்து வெளிவரக்கூடிய படைப்பாளனுடைய சிபத், படைக்கப்பட்டதல்ல. படைப்பாளரிடமிருந்து, ஹாலிக் ரப்பிடமிருந்து வரக்கூடிய ரப்புடைய சிபத் இது. அப்ப மனிதனுடைய பேச்சு என்பது இது அல்லாஹுவால் படைக்கப்படக்கூடியது. அப்ப மனிதனுடைய எழுத்துகளுக்கு, மனிதனுடைய வார்த்தைகளுக்கு, மனிதனுடைய சப்தத்துக்கு இருக்கின்ற நிர்பந்தம், அந்த குறை, அந்த பலவீனம் அல்லாஹுடைய சிஃபத்துக்கு இருக்காது. அப்ப இதுதான் முந்தைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை கொண்டு வந்தார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் அழைப்பான், அந்த அழைக்கின்ற அழைப்பை தூரத்தில் உள்ளவரும் கேட்பார், எப்படி சமீபத்தில் இருக்கிறவர் கேட்பாரோ. ஆனால் படைப்பினங்களுடைய சப்தம் அப்படி இருக்குமா? நெருக்கமாக இருப்பவர்கள் அதிக சப்தத்தை உணர்வார்கள். அதிலிருந்து அந்த சப்தத்தின் வேகம் குறைந்து கொண்டே செல்லும், தூரம் அதிகமாக அதிகமாக. கடைசியில் இருக்கிறவருக்கு சில வார்த்தையே விளங்காம போயிடும், சில வாக்கியமே விளங்காம போயிடும். தூரம் அதிகரிக்க அதிகரிக்க வார்த்தைகள், வாக்கியங்கள், சப்தங்கள் புரியாமல் போய்விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சு என்ற அந்த சிஃபத் நாளை மறுமை நாளிலே ஹல்குகள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூடியிருக்கும் போது எல்லோரும் ஒரே அளவில் அந்த சப்தத்தை கேட்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே தூரமோ நெருக்கமோ சப்தத்தில் எந்த விதமான பாகுபாட்டை, வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. எப்படி அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த விதமான பாகுபாட்டையும் நீங்கள் ஏற்படுத்த முடியாதோ, மனிதர்களுடைய பார்வையில் இருக்கின்ற பாகுபாட்டை போல, வித்தியாசத்தை போல. மனிதர்களுடைய பார்வையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? பக்கத்தில் உள்ளதை நல்ல தெளிவா பார்ப்போம். தூரம் அதிகரிக்க அதிகரிக்க நமது பார்வை பலவீனமடையும். ஒரு அளவுக்கு மேல் சென்று விட்டால் அது இருப்பதே நமக்கு தெரியாது. அப்படி தெரிந்தாலும் அதனுடைய உண்மையான அளவு என்னவோ அந்த அளவில் தெரியாது. இப்ப இங்கிருந்து நம்ம நட்சத்திரத்தை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், அதனுடைய அளவுலையா பார்க்கிறோம்? அதனுடைய அளவுலையும் பார்க்கிறோம். சின்ன ஒரு 1 ரூபா காயின்ஸ் சைஸ்ல பார்க்கிறோம், 5 ரூபா காயின்ஸ் சைஸ்ல அதை நம்ம பார்க்கிறோம். இப்படி கையை வச்சு பார்த்தோம்னா மறைஞ்சிடக்கூடிய அளவுக்கு தான் அதனுடைய உருவத்தை நம்ம பார்க்கிறோம். இது மனிதர்களுடைய பார்வை. அதே போல நம்ம கேட்கக்கூடிய சப்தம், அதே போல நம்ம பேசக்கூடிய பேச்சு, எல்லாமே இவையெல்லாம் படைக்கப்பட்ட படைப்புகளுடைய சிபத்துகளாக இருக்கின்ற காரணத்தால் இவற்றிலே இந்த குறை இந்த பலவீனம் இருக்கும். அல்லாஹ்வுடைய சிபத் அதிலே இந்த குறைகள் எல்லாம் அறவே இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த பேச்சு என்பதை அல்லாஹ்வுடைய பேச்சாக, அதாவது அந்த பேச்சில் சப்தம் இருக்கிறது, எழுத்துகள் இருக்கிறது, இருக்கின்றன வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் என்ன வித்தியாசம்? அந்த பேச்சை வார்த்தையை சொற்களை படைப்புகளுடைய வார்த்தைகளோடு சொற்களோடு நாம் ஒப்பிட மாட்டோம். படைப்புகளுடைய சொற்கள் வார்த்தைகளை கொண்டு நாம் விவரிக்க மாட்டோம். தஷ்பீஹ் தம்சீல் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று அறவே எதுவும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக எதுவும் இல்லை. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, அதாவது அவனுடைய சிபத்துகளை பெற்ற எதுவும் எவரும் இல்லை. அப்ப இந்த 2 வசனங்களுடைய அடிப்படையில அல்லாஹுக்கு அல்லாஹ் சொன்ன சிபத்துகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சிபத்துகளையும் நாம் அப்படியே நம்பிக்கை கொள்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த பேச்சு என்பதையும் நம்ம வெளி பேச்சாக, எதனுடைய சப்தம் கேட்கப்படுமோ, எந்த சப்தத்தில் ஒலிகள் இருக்குமோ, எழுத்துகள் இருக்குமோ, வார்த்தைகள் இருக்குமோ, அந்த பேச்சாகவே அல்லாஹுடைய பேச்சை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். இப்படித்தான் சஹாபாக்கள் நம்பினார்கள், இப்படித்தான் தாபிஈன்கள் நம்பினார்கள். தத்துவ கலையில் சென்றவர்கள்தான் இந்த அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மாற்றினார்கள், அதற்கு மாற்று அர்த்தங்களை சொன்னார்கள். அப்ப இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு, அரபி மொழியினுடைய ஒரு மாபெரும் பண்டிதர் இமாம் முஅம்மருடைய கருத்தையும், அதைத் தொடர்ந்து 3 ஹதீஸுகளையும் பதிவு செய்கிறார்கள். பாடத்தினுடைய தலைப்பு, இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கலாமுர் ரப்பி மஅ ஜிப்ரீல், ஜிப்ரீலுடன் ரப்புடைய பேச்சு, ரப்புடைய உரை, ரப்பு உரையாற்றுகிறார், பேசுகிறார் ஜிப்ரீல் இடத்திலே. அதுபோன்று அல்லாஹ் வானவர்களை அழைத்து பேசுகிறான், அழைக்கிறான், அவர்களிடத்திலே பேசுகிறான். அப்ப அழைத்தல் பேசுதல் என்பது சப்தத்தோடு ஒலியோடு எழுத்துகளோடு வார்த்தைகளோடு உள்ளது. அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துகள் படைப்புகளுடைய மொழியினுடைய வார்த்தைகள் எழுத்துக்களை போன்றதல்ல. சூரத்து நம்மளுடைய 6வது வசனம், وَإِنَّكَ لَتُلَقَّى الْقُرْآنَ, நபியே நீங்கள் குர்ஆன் கொடுக்கப்படுகிறீர்கள், மின்லதுன் ஹக்கீமின் அலீம், ஞானவானாகிய மிக அறிந்தவனாகிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து நீங்கள் குர்ஆன் கொடுக்கப்படுகிறீர்கள். அப்ப குர்ஆன் கொடுக்கப்படுகின்றீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இமாம் முஹம்மத் சொல்கின்றார்கள், ஐயுல்கா அலைக, அந்த குர்ஆன் உங்கள் மீது ஓதப்படுகிறது, உங்கள் மீது போடப்படுகிறது, அதாவது அந்த குர்ஆன் உங்கள் மீது வாசித்து காட்டப்படுகிறது. பொதுவாக இந்த வார்த்தை நீங்கள் அதை பெற்றுக் கொள்கிறீர்கள், அதாவது நீங்கள் வானவர் ஜிப்ரீலிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். இது போன்றுதான் சூரத்துல் பக்ராவுடைய 37வது வசனம், ஆதம் தன் ரப்பிடமிருந்து சில வாசகங்களை பெற்றுக்கொண்டார், கற்றுக்கொண்டார். 3 அர்த்தம் சொல்றாங்க, கிடைக்க பெற்றார், 3 ஒன்னுக்கு 1 நெருக்கமான அர்த்தம் தான். அப்ப ஆதம் தனது ரப்பிடமிருந்து சில வாசகங்களை கற்றுக்கொண்டார் என்றால் அந்த வாசகங்களை ரப்பு பேசினானா இல்லையா? ஆதம் தனது ரப்பிடமிருந்து சில வாசகங்களை கற்றுக்கொண்டார் என்றால் அந்த வாசகங்களை ரப்பு கற்றுக் கொடுத்தானா இல்லையா? ரப்பு ஆதமுக்கு சில வாசகங்களை கொடுத்தான், ஆதம் ரப்பிடமிருந்து அந்த வாசகங்களை வாங்கிக் கொண்டார் என்றால் அந்த வாசகங்களை ரப்பு பேசினானா இல்லையா? அப்ப நாம் சொல்கிறோம், ரப்பு அந்த வாசகங்களை பேசினார், ரப்பு அந்த வாசகங்களை கற்றுக் கொடுத்தான், அதாவது அவன் மொழிந்தான், அதை ஆதம் செவிமடுத்து அதை மனனம் செய்து கொண்டார், அதை ஏற்றுக்கொண்டார், அதை படித்துக் கொண்டார்.
அப்ப குர்ஆனுடைய இந்த வசனங்கள் சூரா அந்நம்மளுடைய 6வது வசனமும் சூரத்துல் பக்ராவுடைய 37வது வசனமும் தெல்ல தெளிவாக குர்ஆனிலிருந்தே அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை நமக்கு நிரூபிக்கின்றன. அடுத்து அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸை பார்ப்போம், விளக்கத்தை பார்ப்போம், பாடத்தோடு அடுத்து இந்த ஹதீஸுக்குள்ள தொடர்பை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா இதா அஹப்ப அப்துன் நாதா ஜிப்ரீல் இன்னல்லாஹ கத் அஹப்ப ஃபுலானன் فأحبه فيحبه جبريل ثم ينادي جبريل في السماء إن الله قد أحب فلانا فأحبوه فيحبه أهل السماء ويوضع له القبول في أهل الأرض. رسول الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم الله تبارك وتعالى فارغة ரசூலுல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்த ரப்புடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் ஹதீஸுகளை நம்ம பார்க்கிறோம், தஆலா என்ற வார்த்தையை சொன்னார்கள். தபாரக வ தஆலா, அவன் மிக அருள் மிக்கவன், பாக்கியம் மிக்கவன், வ தஆலா இன்னும் உயர்ந்தவன். இப்ப இந்த மாதிரி பயன்படுத்துவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாக இருந்ததை நாம் இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கிறோம். இத அஹப்ப அப்துன், நிச்சயமாக அல்லாஹ் ஓர் அடியானை நேசித்து விட்டால். அப்ப இந்த இடத்துல ரப்போடு என்ன ஒரு வாசகம் இணைக்கப்படுகிறது, ரப்பு அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால், அஹப்ப விரும்பினால், பிரியம் கொண்டால், பாசம் வைத்தால், இதெல்லாம் இந்த அஹப்ப என்பதற்குள் அர்த்தம். அப்ப அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய இந்த நேசத்தை அல்லாஹுடைய நேசமாக அன்பாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நம்ம மற்ற பாடங்கள்ல பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறோம், இதை தஅவீல் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முஹப்பத் என்ற சிஃபத்து கிடையாது என்று மறுக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நேசித்தால். அப்ப முஹப்பத் என்பது படைப்புகளுடைய முஹப்பத் என்பது வேறு, அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்பது வேறு. இப்ப படைப்புகளுடைய முஹப்பத்தின் மீது நீங்க அனுமானித்து அல்லாஹ்வுடைய முகப்பத்தை நீங்க மறுத்திடக்கூடாது, புரியுதுங்களா? அப்ப ரப்புடைய முகப்பத் என்பது உண்டு, ரப்புக்கு முகப்பத் என்ற சிஃபத் உண்டு, அவன் அடியார்களை நேசிக்கிறான். இதை மறுக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நேசிக்கிறானா நேசிக்கிறான் அர்த்தம் எடுத்துக்காதீங்க, அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி அர்த்தம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளு, அல்லாஹ் ஒரு அடியான ஏற்றுக்கொண்டான். அப்ப அரபியில ஏற்றுக்கொண்டான் என்ற வாசகம் இல்லாமையா இருக்கு, இருக்குல்ல? அந்த வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணுமா இல்லையா, சொல்லல. ஏன் இந்த இடத்துல அஹப்ப என்ற வார்த்தையை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு முஹப்பத் என்ற சிஃபத் இருப்பதனால் தான் அஹப்ப என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். அப்ப அஹப்ப என்பதை கபிலவுடைய அர்த்தத்தில் வைப்பது கூடாது. இப்ப பாருங்க, அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டான், அவன் ஜிப்ரீலை அழைக்கிறான். அப்ப பாடத்தினுடைய தலைப்புல ஜிப்ரீலுடன் அல்லாஹ்வுடைய பேச்சு, மலக்குகளை அல்லாஹ் அழைப்பது. அப்ப ஜிப்ரீல் யாரு, யாருங்க, மலக்குகள்ல ஒருவர் வந்துருச்ச பாடத்தினுடைய சம்பந்தம். ஜிப்ரீலை அல்லாஹ் அழைக்கிறான், அப்ப அல்லாஹ் அழைத்தல் என்ற சிபத் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹு தஆலா சப்தமிட்டு அழைக்கிறான். நாதான் சொன்னா சப்தமிட்டு அழைத்தல், கூவி அழைத்தல், தூரத்தில் உள்ளவங்களை சப்தத்தோடு அழைத்தல், அல்லது பக்கத்தில் உள்ளவங்களையே அவர்களுடைய கவனத்தை நம் பக்கம் முழுமையாக திருப்ப வேண்டும் என்பதற்காக உரக்க சப்தத்தில் அழைப்பது நாதா. அப்ப ரப்புக்கு இந்த இடத்துல நாதா என்ற சிபத்தை அல்லாஹ்வுடைய சுதர்சனாலும் சொல்கிறார்கள். ரப்பு அழைக்கிறான் ஜிப்ரீலை, எப்படி சொல்லி அழைக்கிறான், இன்னல்லாஹ கத் அஹப்ப ஃபுலான, நிச்சயமாக அல்லாஹ் இன்னவரை நேசிக்கின்றான். அப்ப இது அரபியனுடைய அந்த இலக்கிய பாணியில சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் ஜிப்ரீலை அழைத்து சொல்கிறான், நான் இன்னவரை நேசிக்கிறேன், அப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னிலையை படற்கையாக ஆக்கி அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், அல்லாஹ் இன்னவரை நேசிப்பதாக. எனவே ஜிப்ரீலே நீங்களும் அவரை நேசியுங்கள். உடனே ஜிப்ரீலும் அவரை நேசிக்கிறார். பிறகு ஜிப்ரீல் வானத்திலே அழைக்கிறார், இன்னவரை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே மலக்குகளே, வானவர்களே, நீங்களும் அவரை நேசியுங்கள். வானத்தில் உள்ளவர்களும் அவரை நேசிக்கிறார்கள். பிறகு அவருக்கு இந்த பூமியிலே அங்கீகாரம் வைக்கப்படுகிறது. பிறகு அவருக்கு இந்த பூமியில் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அதாவது நல்லவர்கள் அவரை பார்க்கும்போது, அவரோடு பழகும்போது, அவரை நேசிக்கக்கூடிய அந்த முஹப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே ஏற்படுத்துகிறான். இப்ப முதல்ல இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பெற வேண்டிய அந்த வாக்கியங்களுடைய படிப்பினைகளை பார்ப்போம், அப்புறம் பாடத்தோட உள்ள சம்பந்தத்தை பார்ப்போம்.